வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் பொது அமைதியை நிலைநாட்டி பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதே மாநில அரசின் முதன்மையான லட்சியம் என்று ஆளுநர் திரு ஆர் பி அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் செவ்வாய்க்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரனுடன் இணைந்து உயர் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் இன்று பாரிஸில் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சனைகள் உடனுக்குடன் சரி செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்தார். நியூசிலாந்தில் நடைபெறும் சர்வதேச மகளிர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் பொது அமைதியை நிலைநாட்டி பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கி பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதே மாநில அரசின் முதன்மையான லட்சியம் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் இன்று உரையாற்றிய ஆளுநர், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனைகள் வழங்கப்படும் என்றார். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு படை அனைத்து மாவட்டங்களிலும் உருவாக்கப்பட்டு போதைப் பொருள் புழக்கம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும். கள்ள சாராயத்தையும் சட்டவிரோத மது விற்பனையும் முற்றிலும் ஒழிக்க கடுமையான விதிகள் நடைமுறைப்படுத்தப்படும். மதுபான விநியோக முறைகேடுகள் தடுக்கப்பட்டு சமூக பொருளாதார சூழல் நல்வழிப்படுத்தப்படும். கனிமங்கள் மூலமாக கிடைக்கும் வருவாயை இரட்டிப்பாக்க தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். நீர்நிலைகளின் கொள்ளளவை அதிகரிக்க வழிவகை செய்யப்படும். வேளாண் விளைபொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைப்பது உள்ளிட்ட விவசாயிகளின் நலன்கள் முன்னுரிமையில் செயல்படுத்தப்படும். வெளிப்படையான தூய்மையான நிர்வாகத்தை மக்களுக்கு வழங்கும் வகையில் முறையற்ற நிதி பரிமாற்றங்களும் இடைத்தரகர்களின் தலையீடுகளும் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று ஆளுநர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறிய அவர், அனைவருக்கும் கல்வி இயக்கம் திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு உரிய நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உச்சநீதிமன்ற கிளை சென்னையில் அமைக்க வலியுறுத்தப்படும். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்படும் நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு காண மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். காலநிலை மாற்றங்களை எதிர்கொள்வது, நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவது, முல்லைப்பெரியார் அணையின் நீர்மட்டத்தை அதிகரிப்பது, தென்மாநில நதிகளை இணைப்பது போன்ற நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படும் என்றார். தமிழகம் உலகளாவிய பாரம்பரிய சூழல்சார் சுற்றுலா தலமாக உயர்த்தப்படும். தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டு லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார். ஏழை மக்களை கண்டறிந்து அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் சுயதொழிலுக்கான வாய்ப்புகளை அரசு ஏற்படுத்தி தரும். தூய்மையான குடிநீர் விநியோகம், நகர்ப்புற கட்டமைப்பு, டிஜிட்டல் நிர்வாகம், நிலையான பொருளாதார வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும். அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையங்கள் மூலம் நிரப்பப்படும். தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். அரசுக்கு நிதி பற்றாக்குறை இருந்தாலும் தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். மறைந்த கொள்கை தலைவர்கள் வழியில் இந்த அரசு செயல்படும் என்று கூறிய அவர், மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து உறுப்பினர்கள் ஆக்கப்பூர்வமாக விவாதிப்பார்கள் என்றும் நம்பிக்கை வெளியிட்டார். ஒசூர், கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை தொடங்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தினார். தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய உரிய நிதி பகிர்வினை கோர சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதோடு உச்சநீதிமன்றம் வரை சென்று நிதி பகிர்வினை சட்ட ரீதியாக பெற சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார். வறுமை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதே தமிழக அரசின் முக்கிய குறிக்கோள் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு தனிநபர் மீதும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட கடன் சுமை உள்ளதாக தெரிவித்த ஆளுநர், 2021-22 நிதியாண்டில் வரி வருவாய் மற்றும் திட்ட அமலாக்கத்தில் திட்டமிட்ட ஊழல் காரணமாக வரி வருவாய் 5.45% குறைந்ததாக கூறினார். அரசுக்கு நியாயமாக சேர வேண்டிய வருவாயை அரசின் கருவூலத்திற்கு கொண்டுவர ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை அரசு தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். முன்னதாக தலைமை செயலகத்திற்கு வந்த ஆளுநரை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வரவேற்றார். தொடர்ந்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் ஏற்றுக்கொண்டார். தமிழ் தாய் வாழ்த்திற்கு பின்னர் தேசிய கீதத்துடன் பேரவை நிகழ்ச்சிகள் தொடங்கின. இதனிடையே பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் குழந்தைகள் பெண்கள் விவசாயிகளின் பாதுகாப்பிற்கும் எவ்விதமான வலிமையான திட்டங்களும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என குறை கூறினார். செய்தியாளர்களிடம் பேசிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, புதிய திட்டங்கள் எதுவும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று குறை கூறினார். சட்டம் ஒழுங்கை காக்க எவ்வித நடவடிக்கையும் தாவேக அரசு எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்கி வரும் செவ்வாய்க்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் அறிவித்துள்ளார்.
26/2026 வெள்ளிக்கிழமையும், 26/2026 விடுமுறை, 21/2026 ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, 22/2026 ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம், 23/3 தொடர்கிறது ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்துக்கு பதில் உரை இருக்கும். அன்னைக்கு பேரவை வழக்கம் போல 9:30 இன்றைக்குதான் 10 வைத்தோம். மைய நாட்கள்லாம் 9:30 போகும். குறுகிய கால கூட்டத் தொடராக இருக்க காரணத்தினால கேள்வி பதில் அனுப்பி அது துறையிடமிருந்து பெற்றுத்தருவதில் காலதாமதம் ஏற்படும். எனவே வினா விடை நேரம் இந்த நாட்கள் இருக்காது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரோனுடன் இணைந்து உயர் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பாரிஸில் இன்று பங்கேற்கிறார். இந்தியாவின் புதிய படைப்பாற்றல் திறனுடன் கூடிய புதிய தொழில்நுட்பங்களை இதில் எடுத்துரைப்பதோடு தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் குறித்தும் பிரதமர் இதில் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமது ஐரோப்பிய நாட்டு பயணத்தின் ஒரு பகுதியாக பிரான்ஸ் நாட்டின் தொழில் தலைவர்களுடன் முக்கிய ஆலோசனைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். இந்தியா பிரான்ஸ் நாடுகளின் பொருளாதார மற்றும் தொழில்துறை சார்ந்த ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த பேச்சுவார்த்தைகள் இதில் இடம்பெறுகின்றன. பிரதமர் தமது 6 அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று நாடு திரும்ப உள்ளார்.
பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் கடந்த 12 அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையுடன் அரசு செயலாற்றி வரும் நிலையில் நக்சல் தீவிரவாதம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வேரோடு பயங்கரவாதம் களையப்பட்டு வளர்ச்சி திட்டங்கள் வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்லப்படுவது குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. மத்திய அரசின் ஒருங்கிணைந்த பல்முனை பாதுகாப்பு செயல்பாடு திட்டங்கள் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கான பண விநியோகத்தை முடக்கியது. வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுத்ததால் நக்சல் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மாவோயிஸ்ட் தீவிரவாத நடவடிக்கைகளிலிருந்து விடுபட்டுள்ளது. 2026 நக்சல் தீவிரவாதம் இல்லாத நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்ற உள்துறை அமைச்சரின் உறுதிமொழிக்கு ஏற்ப பல்வேறு பகுதிகளில் மாவோயிஸ்ட் தொடர்புகளை தகர்த்தெறியும் வகையில் முனைப்பு இயக்கங்களை மத்திய அரசு செயல்படுத்தியது. சத்தீஸ்கட் மற்றும் ஜார்க்கண்ட் பகுதிகளில் மத்திய அரசின் சீரிய வளர்ச்சி திட்ட முயற்சிகளால் நக்சல் தீவிரவாதம் தகர்க்கப்பட்டுள்ளது. தேசிய புலனாய்வு முகமையின் உறுதியான நடவடிக்கைகளால் பயங்கரவாதத்தை ஊக்குவித்த பல்வேறு தலைவர்கள் கொல்லப்பட்டு அப்பகுதிகளில் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மக்கள் அமைதியுடனும் இறையாண்மையுடனும் வாழ்கின்றனர். இதுகுறித்து திருச்சியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற துணை ராணுவ படை வீரர் திரு எஸ் தனபால் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் விரைவான வளர்ச்சி திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்தியது. பாதுகாப்பு நடவடிக்கையின் விளைவாக 2026 இதுவரை 26 நக்சல்கள் செயலிழக்க செய்யப்பட்டுள்ளனர். தேசிய புலனாய்வு முகமை நக்சல் அமைப்புகளின் நிதி ஆதாரங்களின் முறியடிப்பதில் முக்கிய பங்கு வகித்தது. இதன் மூலம் அவர்களின் செயல்பாட்டு திறன் பெருமளவில் குறைக்கப்பட்டது. இந்த நடவடிக்கைகளால் நக்சல் பாதிப்பு பகுதிகளில் சாலை, கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டன. மக்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழும் சூழல் உருவாகியுள்ளது.
தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சனைகள் உடனுக்குடன் சரி செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 4.5 லட்சம் மின்மாற்றிகள் மாநிலத்தில் உள்ளதாகவும், 52 இடங்களில் நேற்றைய தினம் மின்தடை ஏற்பட்டதாகவும் கூறினார். 37 இடங்களில் 1 மணி நேரத்திற்குள்ளாகவே மின் விநியோகம் சீரானதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முதல்கட்ட சரிபார்ப்பு பணிகள் இன்று தொடங்கியதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார். நியூசிலாந்தில் நடைபெறும் சர்வதேச மகளிர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா உருகுவேயை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் பொது அமைதியை நிலைநாட்டி பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதே மாநில அரசின் முதன்மையான லட்சியம் என்று ஆளுநர் திரு RV அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் செவ்வாய்க்கிழமை வரை 3 நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரோனுடன் இணைந்து உயர் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் இன்று பாரிஸில் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் உடனுக்குடன் சரி செய்யப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் தெரிவித்தார். நியூசிலாந்தில் நடைபெறும் சர்வதேச மகளிர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.